நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
விக்டோரியா மாநிலத்தில் 2025 VCE பரீட்சையில் தமிழ் பாடத்தில் அதிகூடிய புள்ளிகளுடன் முதல் 5 இடங்களை பெற்றுள்ள வினோஜன் பிரபாகரன், காவ்யா செல்வரூபன், ஹவீஷ் சுரேந்திரன், ஆகிஷன் உதயகுமார், ஷஹானி கௌரிதரன் மற்றும் திவா விவேகானந்தன் ஆகியோரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
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 விசிஇயில் நீங்கள் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படித்து சிறந்த புள்ளிகளையும் பெற்றிருக்கிறீர்கள். நாம் அதை பற்றி உரையாடுவதற்கு முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
எனது பெயர் வினோஜன் பிரபாகரன். நான் வீட்டிய தமிழ் பாடசாலையில் படித்தேன். நான் 50 புள்ளிகளை பெற்றேன்.
வணக்கம். எனது பெயர் காவ்யா செல்வரூபன். சிறு வயதிலிருந்தே நான் பாரதி பள்ளியில் தமிழை கற்று வந்தேன். கடந்த வருடம் நான் விசிஇ பரீட்சையில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து 50 புள்ளிகள் பெற்றேன்.
எனது பெயர் ஹவீஷ் சுரேந்திரன். நான் 6 வருடங்களாக விடிஏ தமிழ் பள்ளியில் தமிழ் மொழியை கற்று வருகிறேன். கடந்த வருடம் தமிழை ஒரு விசிஇ பாடமாக செய்து 50 புள்ளிகளை பெற்றேன்.
வணக்கம். எனது பெயர் அகிஷன் உதயகுமார். நான் விடிஏ தமிழ் பாடசாலையில் படித்து வந்தேன். சென்ற வருடம் தமிழ் பரீட்சையில் நான் 47 புள்ளிகளை பெற்றேன்.
வணக்கம். எனது பெயர் ஷஹானி கௌரிதரன். நான் சிறு வயதிலிருந்து விடிஏ தமிழ் பாடசாலையில் படித்துக் கொண்டு வருகின்றேன். கடந்த வருடம் நான் தமிழை விசிஇ பாடமாக எடுத்து 47 புள்ளிகளை பெற்றேன்.
வணக்கம். எனது பெயர் திவா விவேகானந்தன். நானும் சென்ற வருடம் தமிழை விடிஏ பாடசாலையில் முடித்தேன். எனக்கு 46 புள்ளிகள் வந்தது.
மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இதேவேளை நீங்கள் இந்த பரீட்சைக்கு தயாராகும் போது நீங்கள் பின்பற்றின சில யுக்திகள், அதை பற்றி எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தராக நீங்கள் சொல்லலாம்.
நான் வினுஜன். நான் இந்த பரீட்சைக்கு தயார் செய்ய வருடம் தொடங்கும் போதே என்னுடைய கட்டுரை, வாசிப்பு, கேட்கும், கதைக்கும் அனைத்து திறன்களையும் வளர்க்க தொடங்கினேன். அதற்கு வீட்டில் சுத்த தமிழில் கதைப்பேன், தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சிகள் படங்களை பார்ப்பேன், நிறைய புத்தகங்களை வாசிப்பேன். அப்ப அந்த திறன்களை நான் வளர்த்து முடிந்ததும் நான் பரீட்சைக்கு நேரங்கள் கிட்ட கிட்ட வர நான் பயிற்சி தாள்களை செய்ய தொடங்கினேன். அப்ப அப்படி கடும் முயற்சியை போட்டுதான் நான் இந்த பரீட்சைக்கு தயார் செய்தேன்.
நான் காவ்யா. விசிஇ தமிழில் நான் நல்ல மதிப்பெண் பெற எனக்கு மிகவும் உதவியது கடந்த கால பரீட்சை தாள்களை தொடர்ந்து பயிற்சி செய்தது, குறிப்பாக கட்டுரைகள் எழுதுவது. நான் எழுதிய கட்டுரைகளை ஆசிரியர்களிடம் அனுப்பி அவர்கள் வழங்கிய கருத்துகளின் அடிப்படையில் அவற்றை திருத்தினேன். இது எனது எழுத்து திறனை பெரிதும் மேம்படுத்தியது. மேலும் நான் சிறு வயதிலிருந்தே வீட்டில் தமிழில் பேசி வருவதால் வாய்மொழி தேர்வுக்கு இது மிகவும் உதவியாகவும் இருந்தது.
நான் அகிஷன். இந்த பரீட்சைக்கு தயார் செய்வதற்கு நான் என்னுடைய பலவீனம் எது என்பதை அடையாளம் கண்டு அதில் அதிக கவனத்தை செலுத்தினேன். என்னை பொறுத்தளவில் அது கட்டுரையாக இருந்ததால் அதிக கட்டுரைகளை எழுதி அது என்னுடைய ஆசிரியர்களிடம் அனுப்பி அதில் அதை எப்படி மென்மேலும் அதில் அதன் தரத்தை அதிகப்படுத்தலாம் என்பதில் அதிக கவனம் செலுத்தினேன்.
நான் ஷஹானி. இந்த விசிஇ பயணத்தை தொடங்குறதுக்கு முதல் நான் அகிஷனா போல என்னுடைய பலவீனங்களையும் பலங்களையும் நன்கறிந்து அதற்கேற்ப பயிற்சி செய்தேன். அப்ப எனக்கு வாய்மொழியை செய்யும் பொழுது சில நேரங்களில் அதிக பதற்றமாக இருப்பதால் நான் தடுமாறிக்கொண்டிருப்பேன். அப்ப அதை போக்குவதற்காக நான் என்னுடைய தமிழ் ஆசிரியர்களோடு மட்டுமன்றி என்னுடைய குடும்பத்தினருடனும் வாய்மொழியை பயிற்சி செய்து அதில் நன்கு என்னுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தேன்.
இது ஹவீஷ் பேசுகிறேன். மற்றவர்கள் கூறியது போலவே நான் எனது தமிழ் திறன்களை இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே மேம்படுத்த முயற்சி செய்தேன். எனது ஆசிரியர்கள் தனது வீட்டு வேலைகளை ஒவ்வொரு வாரமும் செய்து அவற்றிற்கான பின்னூட்டங்களை வாங்கி அந்த பின்னூட்டங்களை மனதில் கொண்டு அடுத்த கட்டுரை அல்லது அடுத்த பேச்சு திறனை வளர்க்கும் பட்டறையில் அந்த பின்னூட்டங்களை வைத்து எனது திறன்களை வளர்க்க முயற்சி செய்தேன். அதுபோலவே நான் தமிழ் பாடசாலை வீட்டு வேலைகளை செய்யாத நேரங்களில் நான் தமிழ் செய்தி அறிக்கைகளை பார்த்தேன், அல்லது தமிழோடு விளையாடு போன்ற தமிழ் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்தேன், சில மாதிரி கட்டுரைகளை வாசித்தேன். அத்துடன் மகிழுந்தில் சென்று கொண்டிருந்த போது தமிழ் ஒளி புத்தகம் ஒன்றை கேட்டேன்.
சரி, நிறைவாக திவா சொல்லுங்க.
நானும் இவர்கள் அனைவரும் செய்தவற்றைத்தான் நானும் செய்தேன். ஆனால் இதற்கு மேலாகவும் இதுதான் இப்பொழுது ஆண்டு 10 நான் எடுக்கும் முதலாவது விசி பாடம் என்ற வழியால் நான் சற்று விசிக்கு என்ன எவ்வாறு இருக்கும் அதை பற்றியும் சற்று கற்றுக்கொண்டேன். இதனோடு நானும் வினுஜன் மற்றவர்கள் கூறினதை போன்று வீட்டில் சுத்த தமிழிலே நான் கதைக்க முயன்றேன். ஏனெனில் சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் என்றும் எனது ஆசிரியர்கள் பல தடவை கூறியுள்ளார்கள். அதை போன்று நானும் தமிழை வீட்டிலே கதைத்து கொண்டிருந்தால் நானும் அதில் சிறப்பாக பேசலாம் என்று நம்பினேன்.
நீங்கள் இப்போது சொன்ன இந்த குறிப்புகள் இப்போது படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதேவழி தமிழ் மொழியை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்கிறீர்கள் அனைவரும். அதனூடாக நீங்கள் அடைந்த நன்மை, உங்களது கருத்துக்களை சொல்லலாம்.
தமிழ் மொழியை படிக்கிறதால் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. இப்போ முதலாவதாக தமிழ் தான் எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய அடையாளமாக இருக்கும் போது தமிழ் பாடசாலைக்கு சென்று எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய கலாச்சார அனைத்தையும் பற்றி கற்பது மிக சிறந்த விடயம்தான். அது எதிர்காலத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை வளர்ந்திருப்பதற்கு பிறகும் தொடர்ந்து கட்டியெழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தமிழ் பாடசாலையில் சிறு வயதிலிருந்தே செல்லும் போது தமிழ் சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் பல நண்பர்களை உருவாக்குவோம். வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பல நண்பர்களை உருவாக்குவோம். அது மட்டுமல்லாமல் விசியை பார்த்தோம் என்றால் 10 எங்களுக்கு தமிழ் மொழியை எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுவும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மற்ற பாடங்களை படிப்பதற்கான அனுபவம் எங்களுக்கு கிடைக்கிறது. 10 ஒரு பாடத்தை முடிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப பல பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன.
தமிழை படித்து நான் பல நன்மைகளை பெற்றிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். தமிழ் எனது வாழ்க்கையில் ஒரு பாடமாக மட்டுமல்ல, எனது அடையாளத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளது. தமிழ் மூலம் எனது கலாச்சாரம், குடும்ப மதிப்புகள் மற்றும் பாரம்பரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. விசி தமிழ் படிப்பதால் எனது மொழித்திறன் மட்டுமல்லாமல் எனது தன்னம்பிக்கையும் வளர்ந்தது. எதிர்காலத்தில் பல்கலைக்கழக படிப்பிலும் வேலை வாய்ப்புகளிலும் இருமொழி திறன் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
தமிழ் மொழி ஒரு பாடமாக எடுப்பதால் அந்த மொழியை மட்டுமின்றி அந்த மொழி மூலம் எங்களால் அந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை கூட எங்களால் கற்றுக்கொண்டு வர முடிகிறது. புலம்பெயர் நாடுகளில் வாழும் போல் அந்த தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மொழி தமிழ் மொழியை கற்பதுதான் எங்களுடைய அந்த கலாச்சாரம். அதை கற்பதற்கு ஒரு எளிதான முறை என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமின்றி நம்முடைய உறவுகளோடு கலந்துரையாடுவதற்கும் இந்த தமிழ் மொழி மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு விடயமாக அமைகிறது.
தமிழ் பாடசாலைக்கு செல்லும் பொழுது எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு பாட நோக்கோடு மட்டுமன்றி அது நாங்கள் வந்து எதிர்காலத்திலும் சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளாக வழங்குவதற்கும் அவர்கள் வழிவகுப்பார்கள். அதாவது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நன்கு அறிந்து நல்ல விழுமியங்களோடும் நல்ல பழக்க வழக்கங்களோடும் இருப்பதற்கு அவர்கள் வழிவகுப்பார்கள். அப்ப அது எங்களுக்கு மிகவும் ஒரு உதவியாகவும் இருக்கும். நாங்கள் நன்றாக சிறந்து விளங்குவதற்கும் அது எங்களுக்கு வழிவகுக்கும்.
தமிழ்தான் உலகத்தில் மிகவும் தொன்மையான மொழி என்று எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த மொழியை பேணுவதற்கும் அத்துடன் இணைந்திருக்கும் கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கும் தமிழை கட்டாயமாக படித்திருக்க வேண்டும். அதனால் தமிழ் படிப்பதனால் எங்களால் அந்த முக்கியமான பணியில் ஈடுபட முடியும். அதே நேரத்தில் பொதுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்கும் போது எங்களுக்கு பல நன்மைகள் வருகின்றன. அவற்றில் ஒன்று என்னவென்றால் வேலை வாய்ப்புகளை பெறுவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு முன் உரிமை தருவார்கள்.
எல்லாரும் கூறியதற்கு மேலாக எனக்கு நான் சில கலைகளில் நான் ஈடுபட்டிருப்பதனாலும் அதற்கும் எனக்கு உதவி செய்வன. உதாரணமாக சங்கீதத்திலும் சில நாட்டிய கலைகள் போன்றவற்றில் எல்லாம் தமிழ் பின்னி பிணைந்துள்ளது. அதற்கும் அது உதவும். இதனோட சில தமிழ் படங்களும் அந்த பாட்டுகளும் சில விழாக்களுக்கு சென்றாலும் கூட அவை சில நேரங்களில் தமிழில் இருப்பன. அவ்வாறு நாம் புலம்பெயர் நாட்டில் இருக்கும் போது அந்த விழாக்களுக்கும் நாம் செல்லும் பொழுது முழுவனவற்றாக அவர்கள் கதைப்பதை எல்லாம் புரிந்து கொள்ளவும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். இந்த கடினமான தமிழ் எழுத்துக்கள் அனைத்தையும் நாம் எழுதும் போதும் நமது மூளைக்கும் பல உதவிகள் ஏற்படுவன என்று நினைக்கிறேன். ஞாபக சக்தி எல்லாம் அதிகரிக்கும்.
சரி தீவா, நீங்கள் சொல்லுங்கள், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கப் போகிறீர்கள்? அதற்கு இந்த தமிழ் அப்படி உங்களுக்கு உதவி செய்து?
எதிர்காலத்தில் நான் மருத்துவத்துறையில் ஈடுபடத்தான் எனக்கு ஒரு ஆசை உண்டு. அதில் இந்த தமிழ் மொழி மிகவும் எனக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இந்த புலம்பெயர் நாட்டில் அதிகமாக தமிழாக்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனது மருத்துவ சாலைக்கும் யாராவது வந்தாலும் அவர்களோடு நான் தமிழில் உரையாடுவேன். அதனாலும் அவர்கள் என்னை கூட விரும்புவார்கள் என்று நினைக்கிறேன். இதனாலும் எனக்கு அந்த மருத்துவ ஒரு இடத்தில் நான் வேலை விண்ணப்பம் கொடுத்தாலும் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
ஷஹானி, நீங்கள் என்ன எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறீர்கள்?
எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராக பணிபுரிவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. அப்ப நான் தமிழை எடுத்ததால் இப்பொழுது அடுத்த வருடம் நான் மற்றவர்களுக்கும் தமிழை கற்க நான் உதவி செய்யும் மூலமாக ஒரு ஆசிரியராக வருவதற்கான அனுபவத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் எனக்கு தமிழ் மொழியின் மீது எப்பொழுதும் பற்றிருந்திருக்கின்றது. ஆனால் வேறு மொழிகளை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கவில்லை. ஆனால் தமிழ் மொழியை செய்த பிறகு இன்னுமே வேறு மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வளர்ந்துள்ளது. அப்ப அதற்கேற்ப எதிர்காலத்தில் ஒரு மொழியை கற்பிக்கும் ஆசிரியராக வருவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கின்றது.
ஆகிஷன், நீங்கள் சொல்லுங்கள்.
என்னுடைய எதிர்கால திட்டமும் மருத்துவ துறையில் ஈடுபடுவதுதான். இதற்கு தமிழ் மொழி ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு விடயமாக அமைந்துள்ளது. ஏனென்றால் திவா கூறியது போல் புலம்பெயர் ஆஸ்திரேலியாவில் பல தமிழர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர்களோடு மீண்டும் இணைவதற்கு இந்த தமிழ் மொழி உதவுகிறது. மேலும் பல்கலைக்கழகங்கள் இன்று பிசி வரை மொழிகளை ஒரு பாடமாக எடுக்கும் இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட படிப்புகளுக்கு செல்வதற்கு இந்த பாடங்கள் தான் ஒரு முன்னுரிமையாக அமைகின்றன. அந்த விதத்தில் தமிழ் மொழி எனக்கு உதவுகிறது.
காவ்யா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டம் பற்றியும் தமிழ் எப்படி உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவ போகிறது.
நான் இன்னும் என்ன துறை என்று தீர்மானிக்கவில்லை. ஆனாலும் நிச்சயமாக ஒரு பகுதி நேர வேலையாக நான் தமிழ் பள்ளிக்கு சென்று ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிய விரும்புகின்றேன்.
சரி ஹவீஷ்.
நானும் உண்மையாக இன்னும் சரியாக முடிவெடுக்கவில்லை. கட்டாயமாக மருத்துவம், பொறியியல் போன்ற ஒரு துறைக்கு செல்லத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் எந்த துறைக்கு போனாலும் கட்டாயமாக இந்த தமிழ் மொழியை படித்தது எனக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் தமிழ் மொழியை படித்ததால் எனக்கு பல அடிப்படை திறன்கள் வளர்ந்துள்ளன. அதாவது தொடர்பாடல் திறன், படைப்பு திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன். இந்த திறன்கள் எல்லாம் வேலை உலகத்தில் மிகவும் முக்கியமானவை. அதே நேரத்தில் நான் ஒரு மருத்துவராக வந்தால் நான் காணும் நோயாளிகள் யாரும் தமிழர்களாக இருந்தால் அவர்களுடன் தமிழிலேயே உரையாடி அந்த உறவை வைத்திருக்கலாம். அந்த வகையில் தமிழை கற்றிருப்பது கட்டாயமாக ஒரு நன்மையாக இருக்கும்.
சரி, நிறைவாக வினோஜன்.
நானும் இங்க பல மாணவர்கள் கூறியது போல் மருத்துவத்தை தான் படிக்க விரும்புகிறேன். அதுக்கு எல்லாரும் கூறியது போல் தமிழ் மிகவும் உதவியாக தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் தமிழை படித்து அது சிறந்த புலிகளை பெற்ற போது மீண்டும் தமிழ் பாடசாலைக்கு சென்று இப்ப நானும் எனது சில நண்பர்களும் தொண்டர்களாக பணிபுரிகிறோம். அப்ப அதிலும் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களும் மருத்துவத்துக்கு சில நேரம் உதவியாக இருக்கலாம். பல்கலைக்கழகங்களில் சேர மிகவும் உதவியாக இருக்கலாம். அப்ப அந்த வகையிலும் தமிழங்களுக்கு மிகவும் உதவியாக தான் இருக்கிறது.
நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது நிறைய பேர் தமிழ் படிக்க சில நேரம் தயங்க கூடும், அது ஒரு வழி கடினமாக இருக்குமோ, சவால்கள் நிறைந்ததாக இருக்குமோ என்றெல்லாம் சிந்திக்க கூடும். உங்களுடைய அனுபவத்தின்படி உங்களுக்கு அது சவாலாக இருந்ததா? அதே போன்று நீங்கள் எதிர்காலத்தில் தமிழை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அல்லது படிக்கலாமா என்று யோசிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? வினோஜன், உங்களிடமிருந்து தொடங்குவோம்.
கண்டிப்பாக சுலபமாக இருந்தது என்று நான் கூற மாட்டேன். நிறைய கஷ்டங்கள் இருந்ததுதான். இப்ப பிரதான கல்வியுடன் தமிழ் மொழியை சமநிலைப்படுத்தி படிப்பது மிகவும் கஷ்டமான விடயம்தான். அதுக்கு நான் ஒரு நேர அட்டவணையை தான் பயன்படுத்தி படிக்க முயற்சித்தேன். இருப்பினும் சில நேரங்களில் தமிழ் மொழிக்கு தான் கூட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். அப்ப அந்த சவால்களை எதிர்நோக்கிதான் நாங்கள் தமிழை படிக்க வேண்டும். ஆனால் நான் எதிர்காலத்தில் தமிழ் பாடத்தை எடுக்க விரும்புகிற மாணவர்களுக்கு கூற விரும்புகிற ஆலோசனை என்னவென்றால், நாங்கள் தமிழ் மொழியை படிக்கும் போது அதுவும் குறிப்பாக பரீட்சை நேரங்கள் கிட்ட வரும்போது முழு நேரத்தை படிக்க வேணும் என்று ஒரு மன அழுத்தமாக இருக்காமல் நாங்கள் படிப்பையும் சந்தோஷத்தையும் அந்த சமநிலைப்படுத்தி படிக்க வேண்டும். அதன் மூலம்தான் எங்களால் பரீட்சைக்குள்ளுக்கு செல்லும் போது மனம் பதட்டமாக இருக்காமல் பரீட்சைக்குள்ளே செல்லும் போது நாங்கள் சந்தோஷமாக அதை செய்து நல்ல புள்ளிகளை பெறுவோம். அதான் நான் கூற விரும்புகிற அறிவுரை.
நான் 10 வயதில் தான் முதல் முதலாக தமிழை படிக்க தொடங்கினேன். அந்த வயதில் எனக்கு தமிழ் கொஞ்சம் கூட தெரியவில்லை. எனக்கு தமிழ் எழுத்துக்களை வாசிக்க முடியவில்லை. சரளமாக தமிழ் மொழியை பேச முடியவில்லை. அந்த வயதில் தான் நான் ஆனா அவனா இனா ஐயனா கசட தப்பர் என்று படிக்க தொடங்கினேன். எனது முதலாவது தமிழ் பரீட்சை எனக்கு நல்ல நினைவிருக்கிறது. எனக்கு வெறும் 76% தான் மதிப்பெண்களாக வந்தன. அந்த நேரங்களில் எல்லாம் இது சரிவராது, தமிழை கைவிட்டு இன்னொரு பாடத்தை செய்யலாம் என்று அடிக்கடி யோசித்தேன். ஆனால் இதுவரை கடின உழைப்பு செய்து ஓரளவு நான் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறேன். சில நேரங்களில் எதிர்பாராத சவால்கள் வரலாம். மன உறுதியுடன் அவற்றை கையாண்டு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் உதவி கேட்க வேண்டும். இப்போது தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கூறும் அறிவுரை என்னவென்றால், மனம் தளராதீர்கள், தொடர்ந்து தமிழை படித்து வர வேண்டும்.
சரி, காவியா நீங்கள் சொல்லுங்கள்.
எனது சொந்த அனுபவத்தின் படி எனக்கு தமிழ் படிப்பது சவாலாக இருக்கவில்லை. ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே நான் எனது பெற்றோருடன், குடும்ப நண்பர்களுடன், இலங்கையில் வாழும் உறவினர்களுடனும் நான் தமிழில் தான் பேசி வந்தேன். ஆனாலும் ஆரம்பத்தில் ஏனையமானவர்களுக்கு சிரமமாக தோன்றினாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் தமிழ் நிச்சயமாக நெருக்கமான மொழியாக மாறும் என்று நான் நம்புகின்றேன். சிறு சிறு முயற்சிகளாக வீட்டிலும் நண்பர்களுடனும் தமிழில் பேசுங்கள். தமிழ் புத்தகங்களை வாசியுங்கள். தமிழ் திரைப்படங்களையும் பாடல்களையும் ரசித்து கேளுங்கள். இவ்வாறு உங்களை சுற்றியுள்ள வசதிகளை பயன்படுத்தி தமிழை இலகுவாக கற்றுக்கொள்ளுங்கள்.
சரி, ஆகிஷன் நீங்கள் சொல்லுங்கள்.
தமிழ் பாடம் பொறுத்தவரை சிறு சிறு சவால்கள் தான் எனக்கு வந்தன. குறிப்பாக இந்த கட்டுரைகள் எழுதும் போது எழுத்து பிழைகள் அல்லது இலக்கண பிழைகள், இது போன்ற சிறு சிறு பிழைகளை நான் சரி செய்வதற்கு எனக்கு மிகவும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை என்றால், உங்கள் ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்த தமிழ் பாடத்தை பொறுத்தவரை அவர்கள் கூறும் அறிவுரைகள், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் கட்டுரைகளை பார்த்து கொடுக்கும் ஃபீட்பேக், அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு முக்கியமான சொற்களாக உங்களுக்கு இந்த பிசி பாடம் செய்வதற்கு அமையும்.
ஷஹானி,
நான் என்ன அறிவுரை கூறுவேன் என்றால், அந்த தமிழ் பாடத்தை எடுக்கும் பொழுது அதை ஒரு விசி பாடமாக எடுக்காமல் அது எங்களுடைய மொழியும் அது எங்களுடைய அடையாளம் என்றும் நினைச்சு கொண்டு நாங்கள் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கஷ்டமாக வரும் நேரங்களிலும் கூட அது எங்களுக்கு சலிப்பாக இருக்காமல் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஏனென்றால் எங்களுடைய தாய்மொழியின் மீது எப்பொழுதுமே ஒரு அதிக பற்று இருக்கும். அப்ப அதனூடாகவும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரீதியாகவும் படித்தால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும்.
நிறைவாக தீவா.
எனக்கு மிகவும் சவாலாகத்தான் இருந்தது இந்த முழுக்கு. ஏனென்றால் இன்றைய இந்த மேலத்தைய நாட்டில் இருப்பதனால் நமக்கு ஆங்கிலத்திலேயே எல்லாம் இருப்பதனால் நமக்கு தமிழ் என்று இன்னும் ஒரு மொழியை கற்பதே கடினம்தான். அதில் எனக்கு சில நேரம் கடினமாக இருந்தது சில சொற்கள். உதாரணமாக கடை மற்றும் கதை மிகவும் கிட்ட கிட்டத்தான் இருக்கும் அதை கூறுவது, ஆனால் அதன் பொருள் மிகவும் வேறது. அதனாலும் அவற்றையெல்லாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்கால மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்றால், நான் நினைக்கிறேன் தமிழை நீங்கள் உண்மையாக புத்தகத்தில் மட்டும் முழுவதாக படிக்க இயலாது என்று நம்புகிறேன். ஏனென்றால் தமிழில் பல சொற்கள் பேச்சுவாக்காலேயே வந்த சொற்கள் தான். அதனால் நீங்கள் மற்றவர்களோடு பேசி, முக்கியமாக தமிழை இயல்பாக பேசுபவர்களோடு பேசி அதை முழுவதாக புரிந்து கொள்வதனால் தான் நீங்கள் தமிழை முழுவதாக புரிந்து கொள்ள முடியும்.
மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். நீங்கள் தமிழ் மொழியில் மட்டுமல்ல உங்களது எதிர்கால துறைகள் அனைத்திலும் சிறந்து விளங்கி மேன்மேலும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் எமது வாழ்த்துக்கள்.
நன்றி,
நன்றி,
மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.